இலங்கையின் அரசியல் 1900 முதல் 1981 பன்முக நோக்கு. தனிநபர் உரிமைகளும் அரசு அதிகாரமும். பிரேஸ் கேர்டில் விவகாரத்தை முன்வைத்து ஓர் மீளாய்வு. பகுதி 2. ஆங்கில மூலம் ரஜேஷ் ஸ்ரீவர்த்தன, தமிழில் கந்தையா சண்முகலிங்கம். பிரித்தானிய ஏகாதிபத்தியம் இலங்கை தொடர்பாகவும் பொதுவாக அதன் காலனிய நாடுகள் தொடர்பாகவும் கடைபிடித்த கொள்கையில் இரு முரண்பட்ட போக்குகள் இருந்தன என ரஜி ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகின்றார். பிரேஸ் கேர்டில் விவகாரத்தை பற்றி சரியான மதிப்பீட்டை செய்வதற்கு நாம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் இருமுகங்களை கவனத்திற்கொள்ள வேண்டும். 20th century பிரித்தானியாவின் இந்த இருமுகங்களும் வெளிப்பட்டு தெரிந்தன. ஒரு முகம் தாராண்மைவாதம், மற்றது ஒடுக்குமுறை என்ற முகம். முதலாவது பிரித்தானியாவிற்குள் உருவாக்கப்பட்ட சட்டங்கள், நிறுவனங்கள், நடைமுறைகள் என்பவற்றை காலனிகளுக்கு பகுதி அளவில் மாற்றுவதாக அமைவது. இரண்டாவது, காலனிகளில் அந்நிய நாடான பிரித்தானியாவின் இறைமையை நிலைநிறுத்துவதும் பாதுகாப்பதும் என்பதோடு சுரண்டல் அமைப்புகளையும் உறவுகளையும் பேணி பாதுகாப்பதும் ஆகும். தாராண்மைவாதம் முதன்மை பெறுகிறதா அல்லது ஒடுக்குமுறை முதன்மை பெறுகிறதா என்பது காலம், இடம், சந்தர்ப்ப சூழ்நிலை என்பவற்றை பொறுத்து வேறுபடும். ஒரு முகத்தில் மட்டும் கவனத்தை குவித்து மற்ற முகத்தை காண தவறுவது யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள உதவாது. அது வரலாற்றை திரித்து காட்டுவதாகவே அமையும். ரஜி ஸ்ரீவர்த்தன இலங்கையில் டொனமூர் அரசியல் திட்டம் செயற்பட்ட காலத்தில் பிரித்தானியா தாராண்மைவாத ஜனநாயகத்தை மாதிரி காலனியான இலங்கையில் சட்டம், நிறுவனங்கள், நடைமுறைகள் என்பன மூலம் முழுமையாக இல்லாவிடனும் பகுதி அளவிலேனும் மாற்றி நடைமுறைப்படுத்தும் செயல்முறையில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு விவகாரமான பிரேஸ் கேர்டில் நாடு கடத்தல் என்ற வரலாற்று நிகழ்வையே இக்கட்டுரையில் அலசுகிறார். அப்போது பிரித்தானியாவின் தாராண்மைவாதம் முகம் முன்னிறுத்தப்பட்டிருந்தது என்பதை கட்டுரையில் விவரிக்கின்றார். அவரது கட்டுரையை படிக்கும் வாசகர் மனதில் எழக்கூடிய நியாயமான கேள்வி, ரஜி குறிப்பிடும் ஒடுக்குமுறை முகம் எங்கே? அதை கண்டுகொள்ள முடியவில்லையே என்பதாகும். ரஜி ஸ்ரீவர்த்தனவின் இக்கட்டுரையில் ஒடுக்குமுறை முகம் பற்றிய விரிவான தகவல்களோ விளக்கங்களோ இல்லை என்றே கூறலாம். கீழே தரப்பட்டுள்ள மேற்கோளில் காணப்படும் ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு மட்டும் இவ்விடயம் பற்றி நாம் ஊகிக்க வேண்டியுள்ளது. அவ்வசனம் வருமாறு: The second arose from the continuing need to maintain the sanity of a foreign power and the exploitative structures and relations of colonialism. பிரித்தானியா இலங்கை மீதான தனது ஆதிக்கத்தை தளர விடாது பேணுவதற்கு எத்தகைய பாதுகாப்புகளை மேற்கொண்டது என்பதும் காலனிய ஆட்சியின் கீழ் இடம்பெற்ற பொருளாதார சுரண்டலுக்கு ஆதாரமான சுரண்டல் அமைப்புகளையும் உறவுகளையும் எவ்வாறு பேணியது என்பதும் இக்கட்டுரையில் விரித்துரைக்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ரோடா மில்லர் டி சில்வா விவகாரம். அமெரிக்க பிரஜையான ரோடா மில்லர் டி சில்வா என்ற பெண்மணி இலங்கையரான யோடி சில்வா என்பவரை திருமணம் செய்திருந்தார். ரோடா மில்லரும் அவரது கணவரும் போலந்து நாட்டில் வாழ்ந்தார்கள். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடையவர்களாய் இவர்கள் இருந்தனர். போலந்து நாட்டில் அரசுக்கு எதிராக செயற்பட்டார்கள் என்றும் ரொட்ஸ்கிசவாதிகள் எனவும் சந்தேகிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருவரும் போலந்தை விட்டு குடிபெயர்ந்து இலங்கையில் வாழலாம் என்ற விருப்பத்தோடு இலங்கைக்கு வந்தனர். போலீஸ் ரோடா மில்லருக்கு பிரஜா உரிமை வழங்க கூடாது என்று சிபாரிசு செய்தது. அப்போது பிரதமராக இருந்த டட்லி சேனநாயக்க போலீசாரின் கோரிக்கையை ஏற்கவில்லை. சிறிது காலத்தின் பின்னர் சர் ஜான் கொத்தலாவ பிரதமரானார். போலீசார் தமது கோரிக்கையை மீண்டும் முன்வைத்தனர். சிவப்பு ஆபத்து பற்றி மிகுந்த கவனம் செலுத்திய கொத்தலாவ அக்கோரிக்கையை அங்கீகரித்தார். ரோடா மில்லர் அமெரிக்கா நோக்கி பயணித்த விமானம் ஒன்றில் ஏற்றி நாடு கடத்தப்பட்டார். அப்போது அவர் சார்பாக நீதிமன்றில் வழக்கு தொடுக்க யாரும் முன்வரவில்லை. அவர் வழக்கு தொடுத்திருந்தாலும் அன்றைய சூழலில் அவர் வழக்கில் வெற்றி பெறும் வாய்ப்பும் இருந்திருக்காது. ரோடா மில்லர் விரும்பத்தகாத அந்நியன் என்பதே முடிவு. அதை தட்டி கேட்க யாரும் துணியவில்லை. ரோடா மில்லர் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கவில்லை. அக்காலத்தில் அமெரிக்கா கம்யூனிஸ்டுகளை நாட்டிற்குள் நுழைய அனுமதிப்பதில்லை. பிரித்தானியாவின் சிவில் உரிமைகளை பாதுகாக்கும் தொண்டு நிறுவனம் ரோடா மில்லருக்கு பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதி பெற்றுக் கொடுத்தது. ரோடா மில்லர் அவரது கணவரில் இருந்து பிரிக்கப்பட்டார். பின்னர் அவரது கணவரும் பிரித்தானியாவிற்கு சென்று அவருடன் இணைந்து கொண்டார். 1956 ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்ட போதுதான் ரோடா மில்லரும் அவரது கணவரும் இலங்கைக்கு வந்து இங்கு வாழத் தொடங்கினர். ரோடா மில்லர் ஒரு சிறந்த ஊடகவியலாளர். டெய்லி நியூஸ் பத்திரிகையில் அவர் சுவாரஸ்யமான பந்தியொன்றை தொடர்ந்து எழுதி வந்தார். பிரேஸ் கேர்டில் லங்கா சமசமாஜ கட்சியுடன் தொடர்புடையவராய் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். அவ்வகையில் அவர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் எனப்பட்டது. ரோடா மில்லர் ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் மனதளவில் ஒரு கருத்தை வைத்திருந்தார். அவரிடம் ஒரு அரசியல் அரசியல் கருத்து இருந்ததே அவர் செய்த குற்றம். அவர் லங்கா சமசமாஜ கட்சியுடன் தொடர்பு கொண்டிருக்கவில்லை, எவ்வித அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை, அரசியல் கூட்டங்களில் சொற்பொழிவு நிகழ்த்தவில்லை. அவரை நாடு கடத்தியது பிரஜை அல்லாத ஒருவருக்கு நுழைவு உரிமையை மறுத்தமை என்ற வகையில் சட்டமுறையானது. அதற்கு எதிராக சட்ட நிவாரணம் கோரும் வாய்ப்பை அவருக்கு வழங்கவில்லை. இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் ரோடா மில்லருக்கு இழைக்கப்பட்ட செயல் அறமற்றது, நியாயப்படுத்த முடியாதது என்பதேயாகும். ரோடா மில்லர் டி சில்வா ஒரு தனிநபர். இவரை போன்றே பிரேஸ்கர்டிலும் தனிநபரே ஆவார். ஆனால் 1964 400,000 இந்திய தமிழர்களும் அவர்களில் தங்கியிருப்போரும் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையின்படி நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்போது 400,000 மக்கள் ரோடா மில்லர் என்ற ஒருவரை போல் சட்டத்தின் துணையற்ற அபலைகளாக ஆயினர். இலங்கை அரசு 1948 1949 அம்மக்களின் பிரஜா உரிமையை அவர்களிடம் இருந்து பறித்துவிட்டு இந்திய தமிழர்கள் என்ற பெயரில் இங்கே வைத்திருந்து விட்டு 1964 வெளியேற்றியது. 1947 தேர்தலில் தோட்டத்துறை தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை இருந்தது. அவர்கள் தமது பிரதிநிதிகளை அவ்வேளை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருந்தனர். இலங்கை இந்திய காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் இடதுசாரிகளுக்கு சார்பாக வாக்களித்தனர். தேசியவாதம் எனும் போர்வையில் DS சேனநாயக்க அரசாங்கம் அத்தொழிலாளர்கள் மீது வஞ்சம் தீர்த்து அவர்களை நாடற்றவர்களாக்கி வாக்குரிமையையும் பறித்தது. 1964 பிரதமராக இருந்தவர் அம்மக்களின் கருத்துக்களை கேட்டறியவோ மதிப்பளிக்கவோ விரும்பாமல் தனது பேரம் பேசலை நடத்தி அவர்களை வெளியேற்றினார். இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட அந்த செயல்முறைக்கு சொந்த நாட்டிற்கு அனுப்புதல் என்ற பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மக்களில் பெரும்பகுதியினர் இலங்கையிலேயே பிறந்தவர்கள், இந்நாட்டிற்காக உழைத்தவர்கள். அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்ல வேறு எந்த நாடும் இருக்கவில்லை. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் கட்டாயப்படுத்தி நாட்டை விட்டு மக்களை வெளியேற்றிய போது நபர் ஒருவருக்கான பிரஜா உரிமை மறுக்கப்பட்டதன் அடிப்படை யாது? ஒரு நபருக்கு பிரஜா உரிமையை வழங்கலாமா இல்லையா என்ற வினாவிற்கான சான்றாதாரங்களை குறித்த நபரிடம் இருந்தல்லவா கேட்டு பெற்று ஆராய்ந்து தீர்மானித்திருக்க வேண்டும். ஆனால் தான் தோன்றித்தனமாக இரு பிரதமர்கள் ஒரு பெரும் மக்கள் சமூகத்தினை இலங்கையை விட்டு துரத்துவதை முடிவு செய்தனர். ரோடா மில்லரும் அவரது கணவரும் தற்காலிகமாக பிரித்து வைக்கப்பட்டனர். இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு குடும்பங்களை பிரித்தமை நிரந்தரமானது, மாற்றி எழுத முடியாதது. தோட்டத் தொழிலாளர்களை நாடு கடத்திய விடயத்தில் லங்கா சமசமாஜ கட்சி நடந்து கொண்ட விதம் வேடிக்கையானது. பிரேஸ்கர்டிலின் நாடு கடத்தலுக்கு எதிராக போராடிய அக்கட்சி அதை பயன்படுத்தி தோட்டத் தொழிலாளர் மத்தியில் தனது ஆதரவை பெருக்கிக் கொண்டது. மலையகத்தின் தோட்டத் தொழிலாளர்களின் பலம் மிக்க தொழிற்சங்கம் லங்கா சமசமாஜ கட்சியின் தலைமையில் கட்டி எழுப்பப்பட்டது. 1939 தொடக்கம் 40 காலத்தில் அக்கட்சியின் தொழிற்சங்க போராட்டங்களின் உச்சமாக முல்லோயா தோட்டத்தில் கோவிந்தன் என்ற தொழிலாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. பிரேஸ்கர்டில் வழக்கை போன்று கோவிந்தன் கொலை சம்பவம் பற்றிய விசாரணையில் கொல்வின் ஆர் சில்வா தனது சட்டவாத திறமையால் புகழ் பெற்றார். இலங்கையின் தொழிலாளர் வர்க்க புரட்சியில் தோட்டத் தொழிலாளர்கள் தாம் பிரதான பாத்திரத்தை ஏற்கப் போகிறார்கள் என்று லங்கா சமசமாஜ கட்சி கூறியது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் கூறப்பட்டது போல் அவர்களுக்கு இழப்பதற்கு அடிமை சங்கிலியை விட வேறெதுவும் இல்லை என்று வரையறைக்கு மிகவும் பொருத்தமானவர்களாக தமிழ் தோட்ட தொழிலாளர்களே விளங்குகின்றனர் என லங்கா சமசமாஜ கட்சி அக்காலத்தில் கூறி வந்தது. பிற்கால மார்க்சியவாதிகள் சிலர் தோட்டத் தொழிலாளர்கள் ஒப்பந்த கூலிகள் என்றும் அரைகுறை பண்ணை அடிமைகளின் பண்புகளை உடையவர்களான அவர்களை சந்தையில் தம் உழைப்பை சுதந்திரமாக விற்கும் தொழிலாளிக்கு ஒப்பிட முடியாது என்றும் வாதிட்டனர். ஆனால் 1940 லங்கா சமசமாஜ கட்சி இத்தகைய கருத்தை கொண்டிருக்கவில்லை. 1942 இந்தியாவின் போல்செவிக் லெனினிஸ்ட் கட்சி என்ற பெயரில் தொடங்கப்பட்ட கட்சியில் இந்தியாவில் தலைமறைவாக இயங்கிய சமசமாஜிஸ்டுகள் இணைந்து கொண்டனர். அப்போது அத்தலைவர்கள் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் புரட்சியில் இந்தியாவினதும் இலங்கையினதும் தொழிலாளி வர்க்கம் இணைந்தே போராடி வெற்றி பெறும் என்று கூறினர். இரு நாடுகளின் தொழிலாளர்களுக்கிடையே பிரிவுபடுத்தும் பிரிகோடு இருப்பதாக அத்தலைவர்கள் கருதவில்லை. 1948 காலத்தில் தமிழ் தோட்டத் தொழிலாளர்களின் குடியுரிமையை பறிப்பதற்கு எதிரான போராட்டத்தை சமசமாஜ கட்சி துணிச்சலோடும் நேர்மையோடும் முன்னெடுத்தது. 1950 லங்கா சமசமாஜ கட்சி தோட்டத் தொழிலாளர்கள் மீதான அக்கறையை படிப்படியாக குறைத்துக் கொண்டது. பாராளுமன்ற அரசியலில் கூடிய அக்கறை செலுத்திய அக்கட்சிக்கு வாக்கு பலம் இல்லாத தோட்டத் தொழிலாளர்களின் ஆதரவு தேவைப்படவில்லை, அத்தொழிலாளர் மீதான அக்கறையும் குறைந்தது. 1956 பின்னர் தோட்டத் தொழிலாளர்களின் பிரஜா உரிமையை பற்றிய பேச்சு லங்கா சமசமாஜ கட்சிக்கு சங்கடத்தையும் அசௌகரியத்தையும் உண்டாக்கும் விடயமாயிற்று. முல்லோயா துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியான போது கோவிந்தன் என்ற தமிழ் தொழிலாளியை சுட்டுக்கொண்ட சுரவீர என்ற சிங்கள போலீஸ் சர்ஜன்ட் கொலை குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று லங்கா சமசமாஜ கட்சி தலைவர்கள் வாதாடினார்கள். அதே தலைவர்கள் 1964 தொடக்கம் 65 காலத்திலும், 1970 தொடக்கம் 77 காலத்திலும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகாவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டு சேர்ந்து அரசாங்கத்தில் பங்காளிகளாக இருந்து கொண்டு ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் பங்கேற்றார்கள். ரோடா மில்லர் டி சில்வாவிற்கும் தமிழ் தோட்ட தொழிலாளர்களிற்கும் இடையே இருந்த ஒற்றுமையும் வேறுபாட்டையும் இவ்விடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். ரோடா மில்லருக்கு பிரஜா உரிமை இருக்கவில்லை. அந்த உரிமை இல்லாத நிலையிலேயே அவர் வெளியேற்றப்பட்டார். தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு முன்னர் பிரஜா உரிமை இருந்தது, பின்னர் பறிக்கப்பட்டது. அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது பிரஜா உரிமை அற்றவர்களாக இருந்தனர். ஆகையால் சட்ட ரீதியாக ரோடா மில்லர் வெளியேற்றமும் தோட்ட தொழிலாளர் வெளியேற்றமும் நியாயப்படுத்தப்படக்கூடியவைதான். 1999 ஆண்டில் லங்கா சமசமாஜ கட்சியின் நீண்டகால உறுப்பினர்களான பெஸ்லி முத்தையா, சிட்னி வனசிங்க என்ற இருவர் பிரேஸ்கர்டல் விவகாரம் குறித்து ஒரு நூலை வெளியிட்டனர். லங்கா சமசமாஜ கட்சியின் போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான பிரேஸ்கர்டல் விவகாரம் குறித்து கொண்டாடும் அல்லது நினைவு கூறும் முகமாக இந்நூல் வெளியிடப்பட்டது. பிரேஸ்கர்டல் எந்த மக்களின் அவல நிலை கண்டு பொங்கினாரோ அந்த மக்களை கைவிட்டுவிட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் மறக்கப்பட்டு போன விடயமாக இருந்த பிரேஸ்கர்டல் விவகாரம் தொடர்பாக புத்தகம் வெளியிடுவதும் கொண்டாடுவதும் நகை முரணானது என ரெஜி ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். அவர் கூற்றாக வரும் பகுதியொன்றின் தமிழாக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. பிரேஸ்கர்டல் இலங்கையில் ஒரு ஆண்டும் 3 வாரங்களும் மட்டுமே தங்கியிருந்த போதுதான் ஆளுநர் நாடு கடத்தும் கட்டளையை பிறப்பித்தார். அப்போது லங்கா சமசமாஜ கட்சி பிரேஸ்கர்டலுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை ஆரம்பித்தது. பிரேஸ்கர்டல் விடுதலை செய்யப்பட்டார். அவர் விடுதலையின் பின்னர் 6 மாதங்கள் மட்டுமே இலங்கையில் தங்கியிருந்தார். ஆனால் நாடு கடத்தப்பட்ட தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த லைன் காம்பரா என்ற வாழ்விடம் தவிர வேறு எந்த இடத்தையும் வாழ்க்கையில் கண்டிருக்க மாட்டார்கள். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட தமிழர்களை நான் இந்திய தமிழர்கள் என்றோ சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் என்று அழைப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமது தோட்ட வீடுகளில் இருந்தும் வேலைத்தளத்தில் இருந்தும் அகற்றப்பட்டு அவர்களை கண்காணா இடங்களுக்கு அனுப்பி வைத்த கொடுமையை எம்மில் பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதோடு மறந்தும் விட்டோம். வலதுசாரியாகவோ அல்லது இடதுசாரியாகவோ அல்லது நடப்போக்குடையவர்களாகவோ ஒருவர் இருந்து விட்டு போகலாம். இலங்கையர் என்ற முறையில் எமது சமூக மனசாட்சியில் அளிக்க முடியாத கரையாக தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் நாடு கடத்தல் அமைந்துள்ளது. மனித உரிமை மீறல்களை செய்தோருக்கு அரவணைப்பும் ஆதரவும். பிரேஸ்கர்டல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது நாடு கடத்தல் கட்டளை சட்டப்படி வலிதுடையதா என பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. பிரேஸ்கர்டல் விடுவிக்கப்பட்டதும் இன்னொரு பிரச்சனை எழுந்தது. சட்டமுறையற்ற வகையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிரேஸ்கர்டல் நட்டகேடு கோரும் உரிமை உடையவரா என்பதே இப்பிரச்சனை ஆகும். ஆளுநரும் போலீசாரும் நட்டகேடு செலுத்த வேண்டி வரலாம் என்பதை அறிந்து கொண்ட பிரித்தானிய மந்திரி சபை அவ்வாறான நிலை ஏற்பட்டால் இலங்கை அரசாங்கம் தனது வருவாயில் இருந்து அத்தகைய நட்டகீட்டை செலுத்தலாம் என்ற முடிவை அறிவித்தது. மந்திரி சபையின் இம்முடிவுக்கு காலனிகளுக்கான அலுவலகத்தின் சட்ட ஆலோசகரின் அறிக்கை அடிப்படையாக அமைந்தது. இது பற்றி இக்கட்டுரையின் பகுதி ஒன்றில் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். சட்ட ஆலோசகர் பிரேஸ்கர்டல் முற்றிலும் விரும்பத்தகாத ஒரு நபர் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏன் இப்படி அவர் குறிப்பிட்டார்? நாகரிகமான பழக்க வழக்கங்கள் தெரியாதவர் என்றா குறிப்பிட்டார்? இல்லை, பிரேஸ்கர்டல் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதையே அவ்விதம் குறிப்பிட்டார். சட்ட ஆலோசகரின் அரசியல் முற்றாய்வு வெளிப்படையானது. ஆயினும் உயர் அரசியல் யாப்பு தத்துவங்களில் ஒன்றான சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்ற கொள்கையில் இருந்து வலுவி பிரேஸ்கர்டலுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்ற உணர்வுடையவராக சட்ட ஆலோசகர் நடந்து கொண்டார் என்பதை காண்கிறோம். பிரேஸ்கர்டலுக்கு நட்டகேடு உரிமை உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டி காலனிய ஆட்சியின் போது பிரேஸ்கர்டல் விவகாரம் தொடர்பாக ஆட்சியாளர்கள் நடந்து கொண்ட முறையை ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றோடு நாம் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் போலீசாரின் அத்துமீறிய செயல்களால் நபர்களின் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்ட இரு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் நட்டகீடு கோரி வழக்கு தொடுத்தனர். இவற்றில் ஒன்று விவியன் குணவர்த்தன வழக்கு, மற்றது பாவடி ஹண்ட் வழக்கு. இவ்விரு வழக்குகளிலும் நீதிமன்றம் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என தீர்ப்பளித்ததோடு மனுதாரர்களுக்கு நட்டகீடு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தது. இவ்விரு வழக்குகளிலும் குற்றமிழைத்த போலீசார் செலுத்த வேண்டிய நட்டகீட்டு தொகையை அரசாங்கம் செலுத்தியது. பிரித்தானிய மந்திரி சபையும் பிரேஸ்கர்டலுக்கு நட்டகீடு வழங்க வேண்டி வந்தால் அரசாங்க நிதியில் இருந்து நட்டகீட்டை வழங்கலாம் என்ற முடிவை செய்தது. இவ்வளவோடு ஒப்பீடு முடிவடைகிறது. நட்டகீட்டை வழங்கியதோடு நின்று விடாமல் ஜே ஆர் ஜெயவர்தன அரசு மேற்படி இரு வழக்குகளிலும் குற்றமிழைத்தவர்களாக காணப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி கௌரவித்தது. சட்டவிரோத நடத்தைக்கு வெகுமதி வழங்கி அரசாங்கம் ஊக்குவிப்பு தீர்ப்பு அளித்தது. சர் எட்வர்ட் ஸ்ட்ராப்ஸ்டீக்கு காலனி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை. ஆளுநர் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவில்லை என மந்திரி சபை தீர்மானித்தது. இலங்கை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அவருக்கு அவமரியாதையை தேடித்தந்தது. இலங்கையில் ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சியின் போது போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளின் வீடுகளுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிபதிகளை வசைபாடி கூச்சலிட்டனர். அவர்களின் வீடுகளுக்கு கல்லெறிந்து சேதம் விளைவித்தனர். இக்காடியர்கள் மீது சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டக்காரர்களின் அநாகரிக நடத்தையை பாராட்டி ஊக்கம் கொடுக்கும் வகையில் ஜே ஆர் ஜெயவர்தன அவர்களை ஒவ்வொருவருக்கும் விமர்சனம் செய்யும் உரிமை உள்ளது என்று கூறினார். ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை வகித்தவர் பத்திரிகை ஒன்று கழித்த நேர்காணலில் ஆர்ப்பாட்டத்திற்குரிய பொறுப்பை தாமே ஏற்பதாக கூறினார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 1937 பிரித்தானியா மந்திரி சபையும் அதன் சட்ட ஆலோசகரும் தனிநபர் உரிமைகளை மதிக்கும் வகையிலான முடிவுகளை மேற்கொண்டதை எடுத்துக்காட்டும் ரெஜி ஸ்ரீவர்தன சுதந்திர இலங்கையின் தலைவர்களை விட பிரித்தானிய அரசு தலைவர்கள் ஒப்பீட்டளவில் மேலான தாராண்மை ஜனநாயகவாதிகளாக காணப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். லங்கா சமசமாஜ கட்சி பிரேஸ்கர்டில் விவகாரத்தை முன்வைத்து செய்த பிரசாரம் இலங்கை மக்களிடையே ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை வளர்க்க உதவியது. ஆனால் லங்கா சமசமாஜ கட்சியின் போராட்டமும் சட்டசபையின் எதிர்ப்பு தீர்மானமும் பிரேஸ்கர்டில் விடுதலையை சாத்தியமாக்கியன என்று கூறுவது தவறு. பிரதம நீதியரசரும் பிரேஸ்கர்டில் வழக்கை விசாரித்த மற்ற இரு நீதிபதிகளும் சட்டத்தை நியாயமான முறையிலும் விளக்கி கூறினார். நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தாராண்மை தத்துவத்தை உயர்வாக மதித்தார்கள். அந்நீதிபதிகளின் முடிவே பிரேஸ்கர்டில் விடுதலையை சாத்தியமாக்கிய பிரதான காரணி என்று கூறலாம். நீதித்துறையின் சுதந்திரம். தாராண்மைவாத ஜனநாயக அரசமைப்பு முறையில் நீதித்துறையின் சுதந்திரம் போற்றி பேணப்பட வேண்டிய உயர்வான தத்துவமாகும். உயர்நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியதன் மூலம் தனது சுதந்திரத்தை உறுதியாக வெளிப்படுத்தியது. தனிநபர் மீது தாக்குதல் தொடுக்கும் போது தனிநபருக்கு பாதுகாப்பை வழங்கும் சக்தியற்றதாக நீதித்துறை செயலற்று போகும். உலக நாடுகளின் வரலாறு உணர்த்தும் பாடும் இதுவாகும். சர்வாதிகாரிகளின் ஆட்சியை கைப்பற்றும் போது செய்யும் முதலாவது வேலை நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிப்பதுதான். ரெஜி ஸ்ரீவர்தன அவர்கள் கட்டுரையின் இறுதியில் நீதித்துறையின் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் உதாரணம் ஒன்றை தருகிறார். பிரேஸ்கர்டலை நாடு கடத்தும் கட்டளையை இலங்கையின் ஆளுநர் பிறப்பித்த ஆண்டான 1937 எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் லியோன் ட்ரொஸ்கி சோவியத் ரஷ்யாவின் நாட்டெல்லைக்குள் இருந்து வெளியேற்றப்பட்டார். 1927 சோவியத் நாட்டின் ஆளும் குழுவோடு முரண்பட்ட ட்ரொஸ்கி சோவியத் ரஷ்யாவின் கசகஸ்தான் பகுதிக்கு துரத்தப்பட்டார். அவர் அங்கு அல்மா அச்ச நகரில் தங்கியிருந்தார். 1939 சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலிட் ஃபீரோ லியோன் ரொஸ்கியை சோவியத் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவை செய்தது. ரொஸ்கி அல்மா அச்சாவில் இருந்து ரயில் வண்டி மூலம் ஒடெசா துறைமுக நகரிற்கு அனுப்பப்பட்டார். அங்கே காத்திருந்த கப்பலில் அவர் ஏற்றப்பட்டு சோவியத் எல்லைக்கு வெளியே அனுப்பப்பட்டார். இந்த சம்பவத்தை உதாரணம் காட்டும் ரெஜி ரொஸ்கியின் நாடு கடத்தல் கட்டளை வெறுமனே ஒரு நிர்வாக நடவடிக்கை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இத்தீர்மானமும் நாடு கடத்தலும் வெறும் நிர்வாக நடவடிக்கைகளே ஆகும். ரஷ்யாவின் புரட்சிக்கு பிந்திய அரசியல் இந்த விடயத்தில் தலையீடு செய்வதற்கான நீதித்துறை நிறுவனம் இருக்கவில்லை. கோட்பாட்டிலும் நடைமுறையிலும் அங்கு நிர்வாகத்துறையின் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் செயல்முறை இருக்கவில்லை. சுதந்திரமான நீதித்துறை அரசின் நிர்வாகத்துறையினால் செய்யப்படும் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் நீதி மேலாய்விற்குட்படுத்துதல் ஆகிய தத்துவங்கள் சோவியத் அரசு முறையில் ஏற்கப்பட்டிருக்கவில்லை. மேற்குறைத்தவாறு சோவியத் ரஷ்யாவின் அரசு முறையின் குறைகளை விளக்கும் ரெஜி ஸ்ரீவர்தன பிரேஸ்கர்டில் விவகாரத்தில் காணப்படும் நகை முரணை எடுத்துக்காட்டுகிறார். ஸ்டாலினிசத்தின் ஆதரவாளரான பிரேஸ்கர்டில் காலனிய இலங்கையின் நீதித்துறையிடம் முறையீடு செய்து விடுதலை பெற்றார். அவர் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் லியோன் ரொட்ஸ்கி நாடு கடத்தப்பட்ட போது ஸ்டாலின் செயலை எந்தவிதமான மனச்சஞ்சலமும் இல்லாமல் ஆதரித்திருப்பார் அல்லவா? இக்கேள்வியை முன்வைப்பதன் மூலம் தனிநபர் உரிமைகளை பூஷ்வா உரிமைகள் என்று அலட்சியம் செய்யும் கருத்துடன் தமக்கு உடன்பாடில்லை என குறிப்பிடுகிறார். சோவியத் ரஷ்யாவில் ஸ்டாலினதும் கம்யூனிஸ்ட் கட்சியினதும் சர்வாதிகார போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய சுதந்திர நீதித்துறை இருக்கவில்லை. வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டதொரு சமூக வர்க்கத்தின் தேவைகள் நலன்களை பேணுவதற்கும் வளர்ப்பதற்கும் தோன்றிய கருத்துக்கள் காலப்போக்கில் மானிடத்தின் மரபுரிமையாக போற்றப்பட்டு வேறுபட்ட வரலாற்று சூழ்நிலைகளில் பயனுடையனவாக மாறுவதை காணலாம். இவ்விதமே தனிநபர் உரிமைகளின் சமூக வேர்கள் முதலாளித்துவத்துடன் தொடர்புடையனவாய் இருந்த போதும் அவை மானிடத்தின் மரபுரிமையாகிவிட்டது என்ற வாதத்தினை ரெஜி ஸ்ரீவர்தன முன்வைக்கின்றார். செலக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் ரெஜி ஸ்ரீவர்தன பொலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி வால்யூம் 2 என்ற கட்டுரை தொகுதியில் The Brace-Girdle Affair in Retrospect, Contradictions of Imperialism, of the Post-Colonial State and of the Left என்ற தலைப்புடைய ஆங்கில கட்டுரையின் தழுவலாக்கமாக இக்கட்டுரை அமைந்துள்ளது. ஆங்கில நூலை தொகுத்து பதிப்பித்தவர் ஏ ஜே கனகரத்ன ஆவார். வெளியீடு இன்டர்நேஷனல் ஃபார் எத்னிக் ஸ்டடீஸ் கலம்பு. தொடரும்.